ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 55வது திருப்பாடல். யாருக்கு பயன்? அம்பிகையின் பாதத்தை தியானித்தால் இந்த உலகத்தில் வளவாழ்வு கிடைக்கும் என்று சொன்னவர் அவளை தியானிக்கும் வழியை சொல்ல வருகிறார். அவளுடைய திருமேனியை பற்றி சொல்கிறார். அம்பிகையின் திருவுரு ஜோதிமயமானது. அதற்கு ஓமையாக எதை சொல்வது? கண்ணை பறிக்கும் தேஜஸ்வியுடைய அப்பெருமாட்டியை நிறையாகவே ஒரு மின்னல் கூடி தோன்றால் எப்படி இருக்கும்? அப்படி இருப்பாள் என்று சொல்லலாமா? மலர்கமலை துதிக்கின்ற மின்குடி என்று முதல் பாட்டில் கூறினார் அபிராமிப்பட்டர். லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும் தடில்லதா சமருசி என்ற திருநாமமும் அவள் மின்னல் கொடி போன்றவள் என்றே சொல்கிறது. அபிராமிப்பட்டருக்கு அவ்வாறு சொல்வதில் திருப்தி உண்டாகவில்லை. மின்னலைப் போன்று கண்ணை பறிக்கும் ஜோதி அன்னையின் திருமேனி ஜோதி என்பது ஓரளவுதான் பொருந்தும். அதனால் அபிராமிப்பட்டர் யோசிக்கிறார். மின்னல் கொடி போன்றவள் என்று சொல்வது ஒரு வகையில் பொருத்தம் என்று தோன்றினாலும் ஒரு வகையில் போதாதென்று தோன்றுகிறது. ஆகவே பல மின்னல் கொடிகளை போன்றவள் என்று சொல்லலாம் என்று எண்ணி இந்த பாடல் முதல் வரியில் மின் ஆயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்ற அன்னாள் என்று அமைக்கிறார். அதாவது ஆயிரம் மின்னல்கள் ஒரு திருமேனியில் உருவெடுத்து விளங்குவது போன்ற கோலத்தை உடையவள் என்ற பொருள்பட இந்த வரியை அமைக்கிறார். பிறகு பாடலின் அடுத்த வரியை அகம்மகிழ் ஆனந்தவல்லி என்கிறார். அதாவது மின்னல் கொடி போல தோன்றி அதுவே வளர்ந்து ஜோதி பெருவெள்ளமாக வளர்ந்து காண்பான் காட்சி காணப்படும் பொருள் என்னும் திருபுடிக்கும் மேற்பட்ட அனுபவத்தை உண்டாக்கும். அந்த ஆனந்தம் எல்லையில்லாதது. மின்னுக்குடியாக தோன்றிய அன்னை பக்தர்களின் பக்குவம் முதிர முதிர ஆனந்தமயமான கொடியாகி விடுவாள். இவ்வாறு பக்தர்கள் உள்ளத்தையே இணையற்ற இன்பக்குடியாக படரும் பிராட்டி அபிராமி. அதனால் இந்த பாடலின் அடுத்த வரியை அகம்மகிழ் ஆனந்தவல்லி என்றமைக்கிறார். அதாவது தன்னை தியானிக்கும் அன்பர்கள் உள்ளத்தே மகிழ்வதற்கு காரணமான ஆனந்த கொடியாக இங்கு விளக்குகிறார். இப்படி உள்ள அம்பிகை அனாதியானவள். அவளுடைய தத்துவத்தை நமக்கெல்லாம் அறிவிப்பது வேதம். வேதத்தை தந்தவளும் அவள். வேத உருவாய் விளங்குகிறவளும் அவள். வேதத்தின் முதலில் உள்ள பிரணவமே அவள் வடிவம். வேதத்தின் இடையில் எங்கும் பரவியிருக்கும் சாகியகளும் அவளே. வேதத்தின் இறுதியாக உபனிஷதமாக இருப்பவனும் அபிராமி அன்னையே. இந்த உண்மையை அபிராமி அந்தாதியின் இரண்டாவது பாட்டில் அபிராமிப்பட்டர் மிகவும் அழகாக அமைத்திருந்தார். ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் என்று அங்கே கூறினார். அதையே வேறு வகையில் இங்கு சொல்ல வருகிறார். அதனால் பாடல் இந்த அடுத்த வரியை அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை என்று அமைக்கிறார். அதாவது அறியதாக நுட்பமாக இருக்கும் வேதத்துக்கு முதலான பிரணவமாய் நடுவிலே எங்குமாய் பரவியிருக்கும் சாகியங்களாய் முடிவாக உள்ள உபநிஷதங்களாய் இருக்கும் முதற் பொருளாகிய அபிராமி அன்னை என்று இந்த பாடலின் வரியில் கூறுகிறார். பிறகு பாடலின் இறுதியில் முதல்விதன்னை உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்று இல்லையே என்று நிறைவு செய்கிறார். அதாவது மக்கள் அவளை தியானிப்பதனால் அவர்களுக்குத்தான் நன்மை, அன்னைக்கு புதிய லாபம் எதுவும் இல்லை. அப்படியே பிறவிப்பினில் சிக்கி ஓழ்பவர்கள் அவளை வழிபட்டு தியானிக்கவில்லை என்றால் அவர்களுக்குத்தான் நஷ்டம். வழிபடவும் தியானிக்கவும் வாழ்த்தவும் மனம் மொழி மெய்களை கொடுத்து யாவரும் பணியும் வண்ணம் திருவுருவம் கொண்டு கோவில்களில் எழுந்தருளியிருக்கும் அபிராமி அன்னையை வணங்காமல் தமக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் இழப்பு அவர்களுக்குத்தான். அம்பிகைக்கு அதனால் கடுகளவும் குறைவில்லை. ஆறுகள் வந்து சங்கமிப்பதால் கடல் பெருகுவதில்லை. மேகங்கள் நீரை எடுத்து செல்வதால் அது குறைவதும் இல்லை. கருணை கடலாகிய எம்பெருமாட்டியும் அத்தகையவளே. இதை அபிராமிப்பட்டர் இந்த வரியில் சொல்ல வருகிறார். முதல்வியாகிய அபிராமியை மக்கள் நினையாமல் போனாலும் தியானித்தாலும் அவளுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என்று இந்த பாடல் வரியில் முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்று இல்லையே என்று சொல்லி நிறைவு செய்கிறார். இந்த பாடலின் பொது கருத்தாக அபிராமிப்பட்டர் சொல்ல வருவது என்னென்றால் அம்பிகையை நாம் வழிபட்டு தியானித்து அவள் கருணையை பெற வேண்டும். அதுவே நமக்கு பெரும் பயன் என்பதை கருத்தாக வைத்து இந்த பாடலை மிகவும் அழகாக அந்தாதி தமிழ் நடையில் இங்கு செய்யுளாக அருள் செய்திருக்கிறார். அந்த ஸ்லோகத்தை நாமும் அதே பாவனையிலேயே ஸ்லோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.